ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்று முதல் நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு ஞானக்கண். இப்ப இந்த ஞானக்கண் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆன்மீகத்துல எல்லோருமே பயன்படுத்துவாங்க. அது வந்து மூன்றாவது கண், ஞானக்கண், பத்தாம் வாசல், பிரம்மரந்திரம் அப்படின்னு பல பெயர்கள்ல அழைக்கப்படுது. அந்த மூன்றாவது கண் என்கின்ற ஞானக்கண் தான் இங்க வந்து நம்மை நமக்கு காட்டி கொடுக்கின்ற உண்மையான கண். மற்றபடி நாம வச்சிருக்கிற இந்த புலன்கள் அடிப்படையில நாம் நம்மை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இந்த புறப்புலன்கள் எல்லாமே நம்ம வந்து வெளி விஷயங்கள்ல தான் நாட்டத்தை கொண்டு போகுமே தவிர, நமக்குள்ள நாம் யார் என்று நம்மை உணர்வதற்கான வாய்ப்புகளை இந்த புறப்புலன்கள் கொடுக்கவே கொடுக்காது. அதனாலதான் மகான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உள்ள பார், உள்கடை உள்கடை அப்படிங்கிற வார்த்தைகளை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வெளியே பார்க்காத, வெளியே பார்த்து நீ எதையுமே பிடிக்க முடியாது, உனக்குள்ளேயே இறைவன் இருக்கான், உனக்குள்ள பாரு அப்படின்னு பெரியவங்க மகான்கள் நமக்கு பல வழிகளில் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் தான் உள்ளே பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய நாட்டமெல்லாம் வெளி விஷயங்கள்லயே இருக்கும், வெளி விவகாரங்கள்லயே இருக்கும். அவன் அப்படி வாழ்றான், இவன் இப்படி வாழ்றான், அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான் அப்படின்ட்டு எதையாவது ஒன்று வெளி விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டு அதில் ஓடிக்கொண்டிருக்கிறவங்க தான் இங்கே பெரும்பாலான மனிதர்கள் பார்க்க முடியுது. அப்போ அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்து அதிலிருந்து நீ உன்னை மாற்றிக்கொள், விழித்துக்கொள் அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி வெளி விஷயங்கள் போய் மாட்டாது அப்படின்னு சொல்லி மகான்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு அந்த ஞானக்கண் அப்படின்னா என்ன, அந்த மூன்றாவது கண் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஆனால் இது வந்து ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை. அதனால நான் இதை தொடங்கியிருக்கிறேன். அது அந்த உயிருங்கிற கிளாஸ் மாதிரி போகும். எப்படி முடியும், எப்போ முடியும், சீக்கிரம் முடியாலும் முடியலாம், அதிகமானாலும் ஆகலாம், அது அன்னன்னைக்கு எப்படி போகுமோ அப்படி போயிட்டு இருக்கோம், அப்படிதான் இருக்கு. இப்போ நாம் இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பகவத்கீதையிலிருந்து மிக உயரிய தத்துவங்களை எடுத்துக்கிட்டு அதன் வாயிலாக மனிதன் அடைந்த அந்த ஆத்ம ஞானம் மட்டும்தான் அவனுக்கு காட்டி கொடுக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த மூன்றாவது கண் வந்து விழித்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்க பார்க்க போறோம். ஏன்னா இப்ப இந்த மூன்றாவது கண் திறக்கிறது அப்படிங்கிறது இங்க பயிற்சிகளால திறக்கிறது கிடையாது. நம்ம எந்த பயிற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து கால விரயத்தை உண்டு பண்ணுமே தவிர, அந்த மூன்றாவது கண் அப்படிங்கிற ஞானக்கண் வந்து உபதேசத்தினாலதான் விழித்து கொள்ள முடியும். அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்றார், அர்ஜுனா நீ உன்னுடைய ஊனக்கண்களை வைத்துக்கொண்டு நீ என்னை பார்க்க விரும்பாதே, நான் அதற்கான உனக்கு ஒரு ஞானக்கண்ணை தருகிறேன், அதன் வாயிலாக நீ என்னை பார் அப்படின்னு சொல்லிதான் விஸ்வரூப தரிசனத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு காட்டுவதாக நம்ம பகவத்கீதையில பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க வந்து ஞானக்கண் அப்படிங்கிறது நம்ம அடைகிற ஞானம்தான். நம்ம வந்து என்ன விஷயத்தை நம்ம உள்வாங்குறோம், எப்படிப்பட்ட விசை சுகங்களை நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த அடிப்படையில நம்முடைய அபிமானங்கள் இருக்கும். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் போகும். அதைத்தான் நம்ம வந்து ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அப்படின்னு சொல்றோம். மற்றவர்களால் நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் புகுத்துறாங்களோ, அந்த எண்ணங்களுடைய அடிப்படையில நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து பகவத்கீதை தான் நமக்கு இதுக்கு சரியான வழிகாட்டுதலா இருக்கிறதுனால, அந்த பகவத்கீதையினுடைய சில அற்புதமான மந்திரங்களை, ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்துக்கிறோம். எடுத்து அதன் வாயிலாக தான் இந்த ஞானக்கண்ணுடைய உண்மைகளை நம்ம விசாரித்து விவேகத்தினால விழித்து கொள்ள பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து ஆன்மீகத்தினுடைய பாதைகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ற படிநிலைகள் இருந்தாலும் அதுல படிப்படியா பயணம் பண்ணி இறுதியில இந்த ஞானத்தை அடைவதனால மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து பிறவா பெருநிலையான மோட்சம், வீடு பேறு இதை அடைய முடியும். அதற்கு முன்னாடி எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த வீடு பேறு மோட்சம் என்பது நமக்கு உண்டாகாது. ஏன் உண்டாகாது அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து புறவிருத்திகளாவே கிரியைகள்ல தான் ஈடுபட்டு இருக்கோம். நான் செய்கின்றேன், இது என்னுடைய பயிற்சி, என்னுடைய முயற்சி அப்படிங்கிற அஜ்ஞானத்துலதான் மனசு சிக்கிக்கிட்டு இருக்குமே தவிர, இங்க வந்து இந்த செயல் விளைவுகளை நான் செய்யல, இது ஈஸ்வர காரியம் அப்படிங்கிற புரிதல் வரவே வராது. அந்த புரிதல் வராத வரைக்கும் இங்க வந்து ஞானம் உண்டாகாது இல்லையா. அப்ப அதனால இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஆழமா விசாரித்து பார்க்கும்போது, அவர் வந்து கர்மாவை விடவே முடியாது, இந்த உடலும் மனசும் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல விவகாரம் பண்ணித்தான் ஆகணும், ஆனா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு, அதை நம்ம பார்க்க போறோம். ஆனா நாம இந்த பார்க்குற விஷயங்கள் வந்து வெளியிருக்கிற இந்த புலன்கள் மூலமா, புறப்புலன்கள் மூலமா நாம் அடைகின்ற அனுபவங்களை எல்லாம் உண்மை என்று இங்க கருதிவிடக் கூடாது அப்படிங்கிறதையும் மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கற்ற கல்விதான் சாஸ்வதம், இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்ப நம்ம வந்து சயின்ஸ் ரீதியா ஒரு விஷயங்களை படிக்கிறோம், வானமண்டலம் இப்படி எல்லாம் இருக்கு, அங்க கேலக்சி இப்படி இருக்கு, சூரியன் அப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சு வச்சிருக்கிறத வச்சுக்கிட்டு அதுதான் உண்மை என்று நம்புறோமே தவிர, நம்ம யாரும் போய் பார்த்தது இல்லை இல்லையா. ஏன்னா அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க, அதை வச்சு நம்ம வந்து அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறோம். ஆனா மகான்கள் வந்து அப்படி ஒப்புக்கொள்வதில்லை. நீ விசாரணை பண்ணி அவங்க சொல்றது உண்மைதானா இல்லையாங்கிறத உன்னுடைய விழித்துக்கொண்ட விவேகத்தினால நீ கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதற்கான உதாரணங்களையும் நமக்கு காட்டுறாங்க இல்லையா. இப்ப நம்ம வந்து நடைமுறையில பார்க்கும்போது, நம்ம சாலையில போயிட்டு இருக்கும்போது ஒரு காணல் நீர் காட்சிக்காகுது, பஸ்லயோ கார்லயோ நம்ம போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து அப்படியே ஒரு நீர் ஓடை ஓடுற மாதிரி தெரியும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது. ஏன்னா அங்க ரோட்டுக்குள்ளேயே இவ்வளவு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அங்க தண்ணி இல்லை. அப்ப இந்த காணல் நீருங்கிறது நமக்கு ஒரு காட்சி பிழை தானே. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய புறத்தினால பார்க்கின்ற இந்த கண்கள் வந்து உண்மையை காட்டாது அப்படிங்கிறத மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா நமக்கு இந்த புற புலன்கள்ல உண்டாகின்ற அனுபவங்கள் எல்லாம் உண்மை என்று நம்ப கூடாது அப்படிங்கிறது நமக்கு இங்க சுட்டி காட்டுறாங்க, நிரூபிக்க பாக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படையில நாம இங்க காண்கின்ற காட்சிகள், கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் சத்தியம் சாஸ்வதம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்குற விஷயங்கள். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்க காணல் நீர் இல்லை. அப்போ அதனை வச்சு மகான்கள் என்ன சொல்றாங்க, உன்னுடைய கண்ணை நம்பாத, அந்த கண் வந்து உன்னை ஏமாத்தும், நீ காணுகின்ற காட்சி உண்மை கிடையாது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த காணல் நீர் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை கொண்டு நமக்கு நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. அது மாதிரி தான் காதுகளால் கேட்கின்ற விஷயங்களும். இப்ப காதுகளால் ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்ல கேட்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியாம அப்படியே நம்பிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அப்படிதான் நம்புறாங்க. ஒருத்தர் வந்து இப்படி போயிட்டு வந்து அங்க அப்படி நடந்ததுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அங்க போயிட்டு வந்த பிறகு எனக்கு இவ்வளவு சிறப்பா இருக்கு, அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்தேன், பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு பல அற்புதங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு உடனே இவங்களை எல்லாம் கூட்டப்பட்டமா போய் அங்க பாக்குறாங்க. ஆனா உண்மை என்ன, அது அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது விசாரிக்கிறது கிடையாது. அப்ப இது மாதிரி ஒரு மூடத்தனமா மனிதன் வாழக்கூடாது. காரணம் என்ன, மனிதன் என்பவன் ஆறாம் அறிவின் பகுத்தறிவு பரிமாணத்துல மேல்நிலைக்கு வந்திருக்கிறதுனால அந்த உண்மைத்தன்மையை விசாரித்து உணர வேண்டும் என்பதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவரும் சுட்டி காட்டுறாரு இல்லையா. அப்ப நம்ம வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மையை நாம புரிஞ்சிக்காம அதை அப்படியே மூடத்தனமா குருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன ஆகும், அதனால பல கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க நேரிடும், அது பின்னாடி நமக்கு பல பின்னடைவுகளை உண்டாக்கும். இதுதான் நமக்கு நிறைய அனுபவங்களை கத்துக் கொடுக்குற பாடங்களாக நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். அந்த அனுபவங்கள் நமக்கு சுகத்தை கொடுத்தா சந்தோஷம் அடையிறோம், துக்கத்தை கொடுத்தா தாங்க மாட்டேங்கிறோம். அப்ப இங்க நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் விழிச்சுக்கணும். விழிச்சுக்கிட்டு இங்க வந்து உண்மைத்தன்மை எது, நம்மள புலன்கள் எப்படி ஏமாத்துது, அப்ப இந்த புலன்கள் போக்குல நம்ம போகக்கூடாது, மனம் போன போக்குல நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் நம்ம இடத்துல எப்போ வருதோ அப்பதான் நம்ம உண்மையான நம்முடைய அகக்கண் வந்து விழிப்படைந்ததற்கான அடையாளம், அதுதான் மூன்றாவது கண் திறந்ததற்கான அடையாளம் என்று இங்க அறிஞர் பெருமக்கள், மகான்கள், ஞானிகள் நமக்கு புரிய வைக்க பார்க்கறாங்க. அப்ப அதை நம்ம இங்க புரிந்து கொண்ட போது, அப்ப பகுத்தறிவு பரிமாணம் அப்படிங்கிறது மனிதன் அடைந்த ஆறாம் அறிவு மட்டும் கிடையாது. ஏன்னா ஆறாம் அறிவு படைத்த மனிதர்கள் எல்லாமே புத்திசாலிகளா இருக்கிறாங்களான்னா அப்படியும் சொல்ல முடியாது. அப்ப எந்த வகையில மனிதன் வந்து உயர்ந்திருக்கிறான் அப்படின்னா, அந்த பகுத்தறிவை கொண்டு விழித்து கொண்ட விவேகத்தினாலதான் மனிதன் வந்து உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனதை விசாரித்து இங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு பரிமாணத்துல அந்த இருமைகளை விசாரணை செய்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது மட்டும்தான் மனிதன் மகத்தானவனாக மாற முடிகிறது என்று பார்க்க. ஆனா இந்த பகுத்தறிவு பரிமாணம் வந்து மனிதன் பிறந்த உடனே உண்டாயிடுதான்னா நடைமுறையில் அப்படி உண்டாவது கிடையாது. ஏன்னா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் இங்க வளர்ச்சி. இத வந்து நிறைய பாடல்கள்லாம் இருக்கு, மகான்களும் நிறைய அறிவுரைகள்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும், இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அது ஆறாம் அறிவு பரிமாணத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா மனிதன் என்பவன் ஆறாம் அறிவு பரிமாணத்துக்கு வந்துட்டா அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு 60 வயது 70 வயது ஆகி கூட அறிவு வளராத மனிதர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு முட்டாள்தனமா இருப்பான், மூடத்தனமா இருப்பான், ஆனா வயசு வந்து 65 70 75 எல்லாம் இருக்கும். ஆனா அவனுக்கு எந்த ஒரு புரிதலும் இருக்காது. அவன் பார்ப்பதற்கு மனிதன், ஆனால் நடைமுறையில் அவன் மனிதன் கிடையாது. ஏன்னா அவன் மிருகம் மாதிரி இருப்பான், அவனுடைய போக்கில் அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான். அப்ப இவர்கள் எல்லாம் ஆறாம் அறிவு படைத்தவர்கள் என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாதுதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. ஆக பகுத்தறிவு பரிமாணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதனிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஆறாம் அறிவு என்பது நன்மை தீமைகளை பகுத்தறிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதுல எது நன்மை எது தீமை என்பதை விசாரித்து பார்த்து அந்த விவேகத்தினால விழித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த விசாரணை நம்ம எங்க மேற்கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு தான் மனிதனுக்கு கல்வி தேவைப்படுது. அந்த கல்வி தான் இந்த அத்தியாத்ம யோகம், வேத சாஸ்திரம், வேதாந்த விஷயங்கள் அப்படின்னு மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா இங்க நாம வந்து மனதை விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்வது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் நம்ம உட்காந்துக்கிட்டு மனதில் இருக்கிற எண்ணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. மனதில் இருக்கிற எண்ணங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நிறைய குப்பைகள் தான் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த குப்பைகளை பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம், நாம தான் ஏற்கனவே நிறைய குப்பைகளை சேர்த்து வச்சிருக்கோமே. அப்ப அந்த குப்பைகளை வந்து விசாரத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு வரக்கூடிய தவறான எண்ணங்கள் எல்லாம் ஏன் இது இப்படி வருது ஏன் இது இப்படி வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த பிறவி பத்தாது. ஏன்னா அவ்வளவு எண்ணங்கள் நம்ம இடத்துல இருக்கு. ஏன் என்றால் அது இந்த பிறவியில ஏற்பட்ட எண்ணங்கள் அல்ல, பல்வேறு பிறவிகளாக நாம் சேகரித்து வைத்து கொண்ட சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்து இது மாதிரி எண்ணங்கள்ல போய் சிக்காம உண்மையிலே இந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நீ உணரணும்னா இங்கு உயர் பரிமாண அறிவுக்கு நீ அடையாளமா விளங்கணும் அப்படின்னா அது பண்டைய ரிஷிகளும் ஞானிகளும் மகான்களும் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கும் போது மட்டும்தான் அது நமக்கு என்னங்கிறதே புரிய வரும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைகளை இங்க சாஸ்திரங்கள் நமக்கு உபதேசிக்குது. அதுதான் மனிதர்கள் வந்து எண்ணங்கள் விஷயத்துல மாறி மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர். இப்ப நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறோம், எத்தனையோ மனிதர்கள் எப்படி எப்படியோ வாழ்றோம். நடைமுறையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருக்கலாம். ஒருத்தர் நல்லவனா இருக்கான், ஒருத்தர் கெட்டவனா இருக்கான், ஒருத்தர் புத்திசாலியா இருக்கான், ஒருத்தர் முட்டாளா இருக்கான். அப்ப இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா இதுதான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவரவர்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். சிறிய குழந்தையிலிருந்து நமக்கு எந்த மாதிரி விசேஷ சுகங்களை நமக்கு உள்ள திணிக்கிறாங்களோ அந்த விசேஷ சுகங்களை இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா உண்மை என்று நம்புது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அதை ஆழமா பிடிச்சுக்குது. அப்புறம் அதையே வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அப்புறம் வயசு ஆக ஆகவும் அதை விட முடியாம அதுலயே சிக்கி சின்ன பின்னம் ஆகின்ற மனிதர்களை தான் நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்ப யாருக்கு இது புரியும் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி அத்தியாத்ம யோக கல்வியில வந்து விசாரணை செய்து பார்க்கின்றவர்களுக்கு புரியும். ஓ, எனக்கு வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, ஆனா இதை வந்து உண்மை சத்தியம் என்று நான் நம்பிட்டேன். ஏன்னா அவர்களுக்கே அது தெரியல. அவர்களும் புலன்கள் அடிப்படையில் அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு எனக்கும் புலன்கள் அடிப்படையில் அந்த விஷயத்தை உள்ள கொடுத்துட்டாங்க, அதை நான் உண்மை என்று நம்புனது என்னுடைய அறியாமை என்னுடைய அஜ்ஞானம் என்று யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ அவன் தான் தன்னை உண்மையிலேயே உணர்கின்றான் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரமாக நம்ம இங்க பார்க்கணும். அப்ப அந்த வகையில எப்போதும் இதை வெளியே பார்த்து கொண்டிருக்கிற புறப்புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அக அறிவு நம்மிடத்திலேயே இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் என்பதுதான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற ஆழமான உண்மை. ஏன்னா இங்க மனித பிறவி ஒன்று மட்டும்தான் தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த அக அறிவை கொண்டு நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படிங்கிற விசாரத்தை அந்த விவேகத்தினால மேற்கொண்டுதான் அது உயர் பரிமாண நிலையை அடைகிறது என்று இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசிக்கு. அப்ப அந்த நிலையை அடைவதற்கான ஒரு அரிதான உடல் இந்த மனித உடல். ஏன்னா மனித உடல் தான் படைக்கப்பட்ட உடல்களிலேயே பவித்திரமானது, மேன்மையானது, பாராட்டத்தக்கது. அப்ப இதுல வந்து ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்கு இந்த மனித உடல்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த மூன்றாவது கண், ஞானக்கண். அப்ப இந்த மூன்றாவது கண் ஞானக்கண்ங்கிறது நம்ம உடம்புல இருக்குங்களா, எங்க இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெற்றி பொட்டுக்கு நடுவே சற்று மேலே உச்சந்தலையின் நடு மத்தியில அரிசி போன்ற ஒரு அளவுல ஒரு உறுப்பு இருக்கு. நம்முடைய தலையில, உச்சந்தலையில ஒரு மேல இருந்து ஓட்ட போட்டோம்னா அது அப்படியே உள்ள நுழையும் இல்லையா, அப்படியே ஒரு மேல இருந்து ஒரு ஓட்ட போட்டு ஒரு கம்பியை நுழைக்கிறோம், புருவ மத்தியில ஓட்ட போட்டு ஒரு கம்பியை நுழைக்கிறோம், அந்த ரெண்டு கம்பியும் எல் மாதிரி போய் உள்ள சந்திக்கிற இடத்துல ஒரு உறுப்பு இருக்கு. அந்த உறுப்பு எதுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளையில ஒளிஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு பேர் வந்து பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுக்கு. அந்த பீனியல் சுரப்பி தான் வந்து நம்முடைய மூன்றாவது கண். ஏன்னா இப்ப வெளியே நம்ம பாக்குற இந்த கண்கள் எல்லாம் வந்து புறக்காட்சிகளை பார்வையின் அடிப்படையில இது இது இன்னது அப்படின்னு பகுத்தறியக்கூடிய இந்த கண் வேற. அந்த கண் வந்து அகக்காட்சியில தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு அரிதான கண். அது வந்து பீனியல் சுரப்பி என்ற ஒரு சுரப்பி நம்முடைய தலையில கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய உடலையும் மனதையும் இயக்குவதற்கு ஒரு இன்றியமையாத உடல் உறுப்பு என்று பார்க்கப்படுகிறது. மருத்துவ உலகமும் சரி, அறிவியல் உலகமும் சரி, இது ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மூளையில அடிபட்டுட்டா அவன் வந்து உடல் அளவிலும் மனதளவிலும் செயல்பட முடியாம போயிடுது. காரணம் என்னன்னா, அவன் கோமாவுக்கு போயிடுறான். அந்த தலையில அடிபட கூடாதுங்கிறதுக்கு தான் நமக்கு வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் ஹெல்மெட் போட சொல்றது காரணம். ஏன்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஓட்டுங்க, வேற எங்கேயாவது கை நசுங்கினாலோ கால் நசுங்கினா கூட மனிதன் வந்து உயிரோடு வாழ முடியும். ஆனா தலையில அடிபட்டுட்டு அவன் நடைப்பிணமா மாறிடுவான். ஏன்னா அவன் உயிர் இருக்கும், ஆனா உடலும் மனசும் வேலை செய்யாது. அப்போ இந்த உடலும் மனசு வேலை செய்யாம போறதுக்கான ஒரு உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டா மனிதன் வந்து தடம் மாறி போயிடுறான் இல்லையா. அவன் மனித உருவில இருந்தாலும் அவன் மனிதன் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துவது எதனாலன்னா, மண்டையில் இருக்கக்கூடிய, மூளையில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பி. அப்போ அந்த பீனியல் சுரப்பி தான் நம்ம இங்க வந்து மூன்றாவது கண் என்று சொல்றோம். ஏன்னா இங்க இந்த மூன்றாவது கண் வந்து மனித உடலை இயக்குவதற்கான ஒரு முக்கியமான ஆண்டனா அப்படின்ட்டு நம்முடைய சாஸ்திரமும் மகான்களும் சொல்றாங்க. ஏன்னா இப்ப வந்து இந்த உடலும் மனசும் ஒரு டிரான்ஸ்மிட்டர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவரா இருக்கு. இந்த பாடி மைண்ட் வந்து டிரான்ஸ்மிட்டர் எங்கேயோ இருக்கு, ஆனா இது ரிசீவ் பண்ணுது, சப்ஜெக்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் தான் இந்த பாடி மைண்ட். அப்ப இது வந்து ரிசீவ் பண்ணி அந்த ரிசீவருக்கு வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள் தான் இந்த உலகத்துக்கு உபகாரமா இருக்கு, உபயோகமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விசேஷ சுகங்களை வெளிப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த விசேஷ சுகங்கள் எல்லாம் எப்படி நம்ம இடத்துல வெளிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, எங்கேயோ ஒரு டிரான்ஸ்மிட்டர் மூலமா அதை அனுப்பப்பட்டு அதை நம்ம வாங்கி இதை ரிசீவ் பண்ணி இங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா. இப்படிதான் இந்த உடல் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இங்க யாருக்கு வந்து இந்த பீனியல் சுரப்பி வந்து சரியா இயங்குகிறதோ அவர்கள் தான் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் விழித்து கொண்டு விவேகிகளாக மாறுகிறார்கள், அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு பல உபயோகமான காரியங்களை, மகத்தான காரியங்களை செய்கின்றார்கள். அவர்களுடைய அரிதான வெளிப்பாடுகள் தான் இங்க நம்ம ஆன்மீகத்திலையும் விஞ்ஞானத்திலையும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ஏராளமான கண்டுபிடிப்புகள் வந்து விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த விஞ்ஞானமும் மெய்ஞானமும் வெளிப்படுத்திய அத்தனை விஷயங்களும் மனிதனிடத்திலிருந்து வெளிப்பட்டவைகள் தானே தவிர எங்கேயோ மேல இருந்து வரல. வேதம் முதல் கொண்டு இன்றைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற மொபைல் போன் வரைக்கும் எல்லாமே எங்கேயோ மேல இருந்து தொப்புள் விழல, எல்லாம் மனிதர்களிடத்திலிருந்து வெளிப்பட்ட அத்தனையும் இந்த உடல் என்ற ஒரு கருவியை கொண்டுதான் வெளிப்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த மனிதன் மகத்தானவனாக எப்படி மாறினான் அப்படின்னு பார்த்தா, இந்த மூன்றாவது கண்ணனுடைய செயல்பாட்டில் தான் அப்படி மாற முடியுது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்துல மெய்ஞானத்துல பாருங்களேன், இப்ப தேவாரம் பாடியிருக்கிறாங்க, திருவாசகம் பாடியிருக்கிறாங்க, திருக்குறள் பாடியிருக்கிறாங்க, திருமந்திரம் பாடியிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி மகான்களுடைய உயரிய நூல்களை எல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு உபதேசங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க, இதெல்லாம் யாரால் இப்படி கொடுக்க முடியும், ஒரு தனி மனிதன் இப்படி எல்லாம் விஷயத்தை கொடுத்துட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சாதாரண மனிதனும் இப்படி கொடுக்க முடியாது. அந்த உள்ள இருந்து அந்த அறிவு பிரகாசிக்கும் போது மட்டும்தான் அந்த உடலை கருவியாக கொண்டு இந்த உலகத்துக்கு இப்படிப்பட்ட உயரிய விஷயங்கள் அவர்களால கொடுக்க முடியும். அதனால பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நல்லா புரிந்து கொண்ட மகான்கள் வந்து என்றைக்கும் தன்னை இன்னார் இப்படிப்பட்டவன் என்று வெளிப்படுத்திக்கிட்டதே கிடையாது. இப்ப நம்ம பார்க்கிற திருக்குறள் ஆகட்டும், திருமந்திரமாகட்டும், திருவாசகமாகட்டும், இதெல்லாம் வந்து அவர்கள் மூலமா வெளிப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அவர்கள் ஒரு கருவிகளாகத்தான் இந்த உலகத்துக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அவர்களால் இப்படிப்பட்ட உயரிய விஷயங்களை நமக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா, நம்மால் ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் இல்லை. ஏன்னா அவர்கள் என்ன நாலு காலு நாலு கை நாலு கண் அப்படின்னு ஏதாவது வித்தியாசமான புலன்களோட பிறந்தாங்களா, அவங்களுக்கு கரணங்களும் கருவிகளும் வேற வேற மாதிரி இருந்ததா இல்லையே, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான், நமக்கு இருக்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு உடல் உறுப்புகள் இருந்தது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆறாம் அறிவு தான் அவர்களிடத்துல இருந்தது, அவர்களும் நம்மை போன்ற இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்து பார்க்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. ஆனா அவர்கள் பகுத்து பார்த்ததுக்கும் நாம பகுத்து பார்ப்பதற்குள்ள வித்தியாசம் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்ப இங்கதான் இங்க நம்ம விழிச்சுக்கணும், இங்கதான் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுகிறது என்று மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஏன்னா நம்ம மூன்றாவது கண் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள இருக்கிறத பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. அப்படியே ஆன்மீகத்துக்குள்ள வந்து ஆழமான இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த கண்ணை வந்து வேற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதுல நிறைய தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற மூட மனிதர்களை தான் நம்ம அதுலயும் பாக்குறோம். ஏன்னா அது எதற்காக என்ன அந்த மூன்றாவது கண்ணுங்கிறது தெரியாம அந்த கண்ணை என்னமோ இவங்க அப்படியே ஓபன் பண்ணி அப்படியே அதுல இருந்து பார்க்க போறேன், அந்த சிவபெருமான் வந்து நெற்றி கண்ணை திறந்த மாதிரி அந்த நெற்றி கண் வழியா அப்படியே வெளியே ஒரு அக்னி வெளிப்படும், அது வழியா இந்த உலகத்தை பார்க்க போறேன் அப்படின்ட்டு திருப்பிய உலகத்தை வெளியே தான் தேடிக்கிட்டு இருக்கிற கூட்டத்தை நம்ம பாக்குறோமே தவிர அந்த உள்ள பாக்குற கூட்டம் ஒன்னையும் காணோம். ஏன்னா இங்க எல்லாமே தாத்பரியம், அதாவது பரிபாசையும் மக்களுக்கு வந்து இதை எளிமையா புரிய வைக்கணுங்கிறதுக்காக ரிஷிகள் செய்த சில முயற்சிகள் வந்து தவறாக மனிதர்களிடத்துல புரிந்து கொள்ளப்பட்டது என்றுதான் நம்ம பாக்குறோம். இப்ப சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து அந்த தீப்பொறி வெளிப்பட்டது, அந்த தீப்பொறியில உண்டானது யாரு, முருகப்பெருமான் தாங்க. அப்ப முருகப்பெருமானுடைய முகம் எப்படி, ஆறு முகம் இருக்கு இல்லையா. அப்போ நீங்க யோசனை பண்ணி பாருங்க, யாராவது ஒரு மனிதன் வந்து ஆறு முகத்தோட பிறக்க முடியுமா, லாஜிக்கா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா. இப்ப நீங்களே ஆறு முகத்தோட பிறந்திருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல எவனாவது வருவானா, பேய் பிசாசுன்னு ஓடத்தானே செய்வான். ஆறு முகத்தோட ஒருத்தன் பிறந்திருக்கிறான்னா அவனை வந்து பார்த்து பயப்படுவாங்களா இல்ல கொஞ்சுவாங்களா. அப்ப முருகப்பெருமான் உண்மையிலேயே ஆறு முகத்தோட பிறந்தாரானா இல்ல, இங்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆறாம் அறிவை சுட்டி காட்டுகின்ற தாத்பரியம் அது. அதாவது அந்த மூன்றாவது கண் எப்போ ஆறாம் அறிவு பரிமாணத்துல விழிச்சுக்குதோ அப்பொழுது அவன் ஞானவானா மாறுகிறான், அப்பதான் ஞானகாரகனா முருகனாக மாற முடியும். அதனுடைய தாத்பரியம் தான் அந்த நெற்றி கண்ணை தவிர, சினிமாவில காட்டுற மாதிரி அப்படியே சிவபெருமானுடைய கண்ணில இருந்து நெற்றிப்பொறிகள் பிளந்து அப்படியே அதுல வந்து ஒரு குழந்தை தோன்றி அந்த குழந்தையில ஆறு முகங்கள் உண்டாகி ஆறு முகம் அப்படிங்கிற பேர் வச்சு, ஆறு முகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, ஒரு முகத்தை வச்சே ஒரு காரியத்தை செய்ய முடியல, ஆறு முகத்தை வச்சு என்ன பண்ண போறார் முருகப்பெருமான். அப்ப இங்க ஆறு முகம் எல்லாம் உண்மையிலேயே முருகப்பெருமானு கிடையாது. அங்க விஷயம் என்ன அப்படின்னா, முருகன் என்பவன் வந்து ஆறாம் அறிவு பரிமாணத்தினுடைய உயர் ஞானகாரகன். இங்க மனிதன் அந்த ஞானத்தை அடைந்து விட்டா அவன் முருகன் ஆகி விடுகிறான், அவ்வளவுதான். அந்த முருகத்தன்மை அவன் அடைகிறான், அவன் ஒரு அறிவாளி ஆகின்றான் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை உபதேசிக்கிற விஷயங்கள் தான் இங்க கூடகமா பரிபாசையில புராணங்களில நமக்கு ரிஷிகள் வந்து சுட்டி காட்டுறாங்க. அந்த நிலையை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி விநாயகர் எடுத்துக்கோங்களேன், விநாயகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப விநாயகர் வந்து ஒரு கதை இருக்கு புராண கதையில, அப்ப அவங்க அம்மாவுக்கு காவலா நிக்கிறாரு, அப்ப சிவபெருமான் வராரு, சிவபெருமான் உள்ள போக பாக்குறாரு, அதுல யாரு உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. அப்ப சிவபெருமான் வந்து என்னையே நீ உள்ள விட மாட்டேங்கிறியா, நீ யார்டான்னு சொல்லிட்டு வெட்டி எறிகிறாரு தலைய. அப்ப உடனே பார்வதி தேவி ஒளி வந்து, ஐயோ இது நான் உண்டாக்குன பையன் ஆச்சே, இவனை வெட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உடனே உயிர் கொடுக்கணும்ட்டு ஒரு யானை அந்த பக்கம் முதல்ல எது வருதோ அந்த தலையை வெட்டி வைக்கணும்னு ஒரு கதை சொல்லி அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஒரு யானையை பிடிச்சி அந்த யானை தலையை வெட்டி அந்த பையனுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கதை. இதை லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க, அந்த பையனோ பொடி பையன், யானையோ பெருசு, அந்த யானையை வெட்டி அந்த யானை தலையை தூக்கி அந்த பையன் தலையில வச்சா என்ன ஆகும், அந்த பையனே அந்த யானை தலைக்குள்ளேயே போயிடுவான். ஏன்னா யானை தலை எவ்வளவு பெரிய தலை, அதை எப்படி அந்த யானை தலையை கொண்டு போய் அந்த பையன் மேல வைக்க முடியும். அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்ப இங்க வந்து விநாயகருடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஓம்காரம் தான். ஏன்னா அந்த ஓம்ங்கிற ஒரு வடிவத்தை உருவத்துல கொண்டு வரணும், அதுக்கு யானை முகம் சரியாக இருக்கும். ஏன்னா யானை முகம் தான் அந்த துமிச்சங்கை அப்படி சுத்தி நிற்கும் போது பாக்குறதுக்கு ஓம்ங்கிற அந்த வடிவத்துல காட்சியாகும். அப்ப இங்க ஓம்காரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பரிபாசையோ ஒரு பூடகமான விஷயத்தையோ ரிஷிகள் வந்து இப்படி ஒரு கதை வடிவில கொடுத்து பாமர மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வரலாற்றுகள்லயும் சான்றுகள்லயும் பாக்குறோம். ஆனாலும் நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து மூடத்தனமா எடுத்துக்கிட்டமே தவிர அதனுடைய உண்மைத்தன்மையை விசாரித்து அறியாதது தான் இங்க மனிதர்கள் எல்லாம் முட்டாள்களா போனதுக்கான காரணம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கு ஆன்மீகம்ங்கிற விஷயங்கள் வந்து எப்படி மக்களிடத்துல திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நிறைய மூட நம்பிக்கைகள், அதாவது தப்பு தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்து தவறான விஷயங்களை மக்களுக்கு புரிய வைத்து அதுல ஏதோ கிடைக்குங்கிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணி அதுல மனமயக்கத்தை உண்டாக்கி அப்படியே ஓட வச்சு பாக்குறாங்க. அப்படியே ஓடுற கூட்டம் தான் இன்னைக்கு கோயில் கோயிலா சுத்துது, அடிச்சுக்கிட்டு ஆடுது. ஒவ்வொரு கோயிலையும் நம்ம நியூஸ்ல பார்த்தோம்னா அந்த ஜனங்களை பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. முந்தானத்துக்கு கூட ஒரு திருச்செந்தூர் கோயில்ல அடிதடின்னு கேள்விப்பட்டேன், ஒரு நியூஸ்ல பார்த்தேன். திருச்செந்தூர்ல அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு கியூல போகுதுங்க, எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஆடுதுங்க. அப்படி நான் தான் முன்னாடி போவேன், நீ தான் முன்னாடி போவன்ட்டு அந்த கோயில்ல போய் பக்தி வருமா? அப்படி அடிச்சுக்கிட்டு ஆடும்போது அங்க என்ன வரும்? மனசுல வந்து காழ்ப்புணர்ச்சியும் மிருகத்தனமும் தான் வெளிப்படுமே தவிர அங்க இறைத்தன்மை உண்டாகுமா? அப்ப எதுக்காக போய் முருகனை தரிசிக்கிறோம்? தெரியல, புரியல. இப்படித்தான் மனிதர்கள். ஏன்னா இன்றைக்கு வந்து கோயில் கோயிலா சுத்துற கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா தவறாக வழிநடத்தப்பட்டவர்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் நம்ம விசாரணை பண்ணி பாருங்க, விவேகத்தினால நீங்க விசாரித்து பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே விசாரம் அப்படின்னு சொல்றோம். விசாரம் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கு அம்மா கேட்டாங்க, நீங்க விசாரம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. விசாரம்ங்கிறது இதுதான், அதாவது நமக்கு ஒரு விஷயத்த ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு அது நல்லதா கெட்டதா சரியா தவறா அப்படின்னு ஒரு மனிதன் எப்போ ஆராய்கின்றானோ அவன் மட்டும்தான் மனித பிறவியின் மகத்தான நிலையை அடைகின்றானே தவிர, மனம் போன போக்கில மற்றவர்கள் சொன்னதையெல்லாம் அப்படியே செய்து கொண்டிருப்பாங்க எப்படி மனிதனாக இருக்க முடியும்? மிருகம் கூட தான் நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே செய்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப ஒரு டாகுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு சிட்டுனா உட்காரும், ஸ்டாண்ட்னா எழுந்திருக்கும், ஜம்ப்னா ஜம்ப் பண்ணும். அப்ப நாய்க்கு வந்து அறிவு இல்லையா? நாய்க்கும் அறிவு இருக்கு, மனுஷனுக்கும் அறிவு இருக்கு. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த நாய் ட்ரெயின் பண்ண மாதிரியே மனுஷனை ட்ரெயின் பண்ணி அதே மாதிரி உட்காரு, எழுந்துரு, ஓடு, கோயிலுக்கு போ, பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போறது இல்லை. அது எதற்காக செய்யறோம், ஏன் செய்யறோம், அதை செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு யாருக்கிட்ட பிறக்குதோ அவன் தான் மனித பிறவியினுடைய மகத்தான நிலையை உணர்கின்றான், மனிதனில் புனிதனாகின்றான் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைகளை எங்க மகான்கள் வந்து நமக்கு உபதேசிக்கிறாங்க. அதனால நம்ம இங்க வந்து இந்த மாதிரி விசாரத்துக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை இந்த மாதிரி நம்ம கேட்டு கேட்டு ஒரு பக்குவம் அடையும் போது இந்த மனசு என்ன பண்ணோம்னா, ஓ இவ்வளவு விஷயங்களை எனக்கு தவறு தவறா புகுத்தி இருக்காங்க, மூடத்தனமா என்னை வாழ வச்சிருக்காங்க, அப்ப நான் இவர்கள் சொன்ன வழியில முட்டாள்தனமா வாழ்ந்திருக்கிறேன், அப்ப இதுல இருந்து நான் விழிச்சுக்கணும், அப்போ நான் விவேகத்தை அடையணும் அப்படிங்கிறத நாம் இங்க விசாரத்தில் புரிந்து கொண்டு கொடுக்கப்பட்ட இந்த உடலையும் மனதையும் இந்த உலகத்துக்கு உபகாரமா பயன்படுத்திட்டு நாம் இந்த உடம்பை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மிக அரிதான உண்மையை தான் இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசுறாரு, பகவத்கீதையில பேசுறாரு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து ஏதோ ஒரு மகான்கள் எப்படியோ சொல்றாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இங்க பார்க்கக்கூடாது. அப்ப இங்க மூன்றாவது கண் யாருக்கு இந்த மாதிரி திறந்துக்குதோ, இந்த மாதிரி விசார மார்க்கத்துல வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறதெல்லாம் ஆழ்ந்து ஆராய்ந்து இதனுடைய உண்மைத்தன்மையை மகான்களுடைய வழிகாட்டுதல்ல உபதேசங்களை கொண்டு நாம் உணரும் போது நமக்கு ஞானக்கண் திறந்து கொள்ளும். அந்த ஞானக்கண் வாயிலா இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகம் நமக்கு ஒரு ஆனந்தமயமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்ப இங்க நாம பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப இந்த உடம்பும் மனசும் வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் கையாளக்கூடிய ஒரு ரிசீவர் கருவி. அப்ப இங்க நம்மளுடைய பயன்பாடு என்ன, என்ன பர்பஸ்க்காக அது டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதை நம்ம இங்க ரிசீவ் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், அவ்வளவுதானே. அதுதானே இந்த கருவியினுடைய விஷயம். இதுக்கு தான் நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன சொன்னேன், இப்ப சென்னை வானொலி நிலையம் சென்னையில இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடுகள் இருப்பாங்க, இலங்கையில் இருப்பான், அமெரிக்காவில் இருப்பாங்க, யூஎஸ்ஏல விட்டு மற்ற நாடுகள் யூகேல இருப்பாங்க, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க சென்னை வானொலி நிலையத்தினுடைய பாடல்களை கேட்கணும்னு அந்த ரிசீவரை ஆன் பண்ணாங்கன்னா அந்த ரிசீவர் ஆனது சென்னையில இருக்கிற விஷயத்த மட்டும் எடுத்து நமக்கு இங்க கொடுத்துரும். அப்ப நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட நம்ம கேட்க முடியும், அதுல சொல்லப்பட்ட நேயர் விருப்ப பாடல்களை நம்ம கேட்க முடியும். அப்ப இது நமக்கு எப்படி புரியுதோ, விஞ்ஞான வளர்ச்சியினுடைய மகத்துவம் நமக்கு எப்படி இப்படி புரிய வருதோ, அது மாதிரி மெய்ஞான வளர்ச்சியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, இங்க எல்லையற்ற பெருவெளி அந்த வெட்ட வெளி தன்னை அறிவு பிரகாசமாக வெளிப்படுத்த விரும்பி அந்த சத்து வந்து சித்தாக பரிணமித்த இந்த பிரபஞ்சத்துல இந்த படைப்பின் அம்சங்கள் பலவிதமாக வெளிப்பட்டிருந்தாலும் அதற்கான பிரத்யேக ரிசீவர் வந்து மனிதன் மட்டும்தான். ஏனென்றால் மனிதனிடத்துலதான் அந்த பத்தாம் வாசலில் இருக்கின்ற பீனியல் கிளாண்ட் என்ற ஒரு சுரப்பி அவனை அவனுக்கு காட்டி கொடுக்கும். அவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தையும் என்னையும் படைத்த இறைவன் யார் அப்படிங்கிற விஷயத்துக்கு விடை காண முடியும். இந்த படைப்புல வேற யாரும் இதுக்கு விடை காணவே முடியாது. எந்த ஜீவராசிகளும் உயரிய தேவதைகள் கூட இதுக்கு விடை காண முடியாது. ஏன்னா இங்க சாஸ்திரம் தெளிவா சொல்லும், நீ தேவனா பிறந்தா கூட திருப்பி நீ மனித பிறவியில வந்துதான் ஞானத்தை அடைய முடியும். தெய்வீக பிறவியே வந்து நமக்கு கிடைச்சிடுது அப்படின்னா, தெய்வீக பிறவி தேவதைகள் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் எந்த அடிப்படையில சொல்லுது அப்படின்னா, சூரியன் சந்திரன் பஞ்ச பூதங்களை தான் சொல்லுது தெய்வீகம் தேவதை அப்படின்ட்டு. சினிமாவில் காட்டுற மாதிரி ஏதோ அப்படியே ஜிகு ஜிகுன்னு ஜிகுனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே கழுத்துல போற தங்க நகைகளை போட்டுட்டு தலையில ஒரு தங்க கிரீடை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து தேவதை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நாம் கற்பனையாக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் தானே தவிர, இங்க தேவதைகள் அப்படின்னு சாஸ்திரம் பேசுறதெல்லாம் என்ன அப்படின்னா, பஞ்ச பூதங்களையும் இந்த இயற்கையும் தான் தேவதைகளா பார்க்குது. அப்ப இந்த இயற்கையெல்லாம் இந்த படைப்பினுடைய சாராம்சம், இந்த படைப்புல ஒன்றை ஒன்று சார்ந்து இந்த உலகம் இயங்குவதற்கான அதிர்ஷ்டான தேவதைகளாக அதெல்லாம் இருக்கு. ஏன்னா இங்க காற்று இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா நிலம் இல்லை, நிலம் இல்லைன்னா நெருப்பு இல்லை, இப்படிதான் எல்லாமே ஒன்றுக்கொன்று சார்ந்து வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவங்களாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்புக்கு ஆதாரமான ஒரு அறிவு இருக்கின்றது. அந்த அறிவு தான் இங்க இறைவன் பரமன் பிரம்மம் என்று சாஸ்திரம் உபதேசிக்குது. அப்ப அந்த அறிவு தன்னை பிரகாசிக்க வெளிப்படுத்திய உடல்கள் தான் இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல கேலக்சியில சூரியன் முதல் கொண்டு இங்கு நம்ம பூமியில காணுகின்ற பல்வேறு ஜீவராசிகள் வரைக்கும் இருந்தாலும் இந்த சூரியன் கூட தன்னை தானே உணர முடியாது. அந்த சூரியன் கூட எத்தனை கோடி ஆண்டுகள் சூரியனாக இருந்து விட்டு மீண்டும் அது மனித பிறவிக்கு வரணும், வந்தா மட்டும்தான் அந்த மகத்தான ஞானத்தை அடைய முடியும். அப்ப வேற ஒரு சூரியன் உண்டாகலாமே தவிர, அந்த மனிதன்கிற நிலைக்குள்ள வந்துதான் இந்த மகத்தான அறிவை பெற முடியுமே தவிர வேற எந்த தேவதைகளும் இந்த ஞானத்தை அடைய முடியாதுங்கிறதையும் சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. இது வந்து வேத சாஸ்திரமே சொல்லுது. பிறப்புல எந்த பிறவி எடுத்தாலும் தன்னை ஒருவன் அறிந்து கொள்ளவே முடியாது, மனித பிறவி ஒன்று மட்டும்தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரிதான பிறவி மனித பிறவி. அதைதான் ஔவையார் சொல்லும் போது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரிதான பிறவியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம பத்தோடு பதினொன்னா எல்லாரும் மாதிரி உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது நம்மை நாம் புரிந்து கொள்ளாத ஒரு துர்பாக்கிய நிலை என்றுதான் மகன்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க. அப்போ நாம் இங்க கொடுக்கப்பட்ட இந்த அரிதான உடலையும் அதுல கொடுக்கப்பட்ட ஆண்டனாவையும் கொண்டு நாம எதை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நாம உண்மையான ரிசீவரா மாறி இந்த சமுதாயத்துக்கு உபயோகமான ஒரு உபகரணமா இயங்கிட்டு இருக்க முடியுங்கிறத இங்க சொல்ல வர்ற விஷயமாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இப்ப பகவத்கீதையில மூன்றாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது அதுல இருந்து தொடங்குது. இப்ப நம்ம இந்த ஞானக்கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் டைரக்டா அந்த விஷயத்துக்குள்ள போகாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை கொண்டு போறேன். ஏன் அப்படி கொண்டு போக விரும்புறேன் அப்படின்னா, நம்ம நேரடியா ஞானக்கண் விஷயத்தை சொன்ன உடனே புரிஞ்சுக்க முடியாது உங்களால. அப்ப இங்க ஞானம்ங்கிறது எப்படின்னா, ஒரு முறையா அதை எப்படி மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க, அதை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன, அதை நம்ம எப்படி சரியா பயணம் பண்ணனோ நம்ம உண்மையா ஞானிகளாக பிரகாசிக்கலாம். அப்போ நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டருடைய உபயோகம் என்ன, ரிசீவருடைய உபயோகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா புரிய வரும். இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம், மனம் போன போக்குல போயிட்டு இருப்போம், அவ்வளவுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருப்போம். அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சில பகவத்கீதையினுடைய முக்கிய பகுதிகளை மட்டும் நான் செலக்டிவா எடுத்து எடுத்து அங்கங்க பேசுவேன். அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடத்திட்டங்கள் வந்து நல்லா புரிய வரும். அப்ப இங்க மூன்றாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது பாடல் மூன்றாவது ஸ்லோகம், ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசுகிறார். லோகேஸ்மின் த்ரிவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயானக ஞான யோகேன சாங்க்யானாம் கர்ம யோகேன யோகினாம். இங்க என்ன சொல்றாருன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து மூன்றாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது பாடல்ல, ஓ பாவமற்றவனே அர்ஜுனா, இந்த உலகத்தில் ஞானத்தை நோக்கி செல்லுகின்ற பாதைகள் இரண்டு இருக்கின்றன. அவைகளை பற்றி ஏற்கனவே என்னால் விளக்கப்பட்டுள்ளன. எப்போதும் இறை சிந்தனையில் நாட்டம் கொண்ட அறிவின் பாதை என்ற ஒரு பாதையும், எப்போதும் செயல்களில் நாட்டம் கொண்ட செயல்களின் பாதை என்ற மற்றொரு பாதையுமாக இரண்டு பாதைகள் இங்கு இருக்கின்றன என்று இங்கு சொல்கிறார். அதுதான் இரண்டாவது வரி. ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். அப்போ இங்க ஞான யோகம் கர்ம யோகம் அப்படிங்கிற ரெண்டு பாதைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விளக்கம் கொடுக்கிறார். இப்போ நாம எப்படி இதை பார்க்கணும் அப்படிங்கிறத இங்க சப்ஜெக்டே. ஏன்னா இங்க ஞான யோகம் கர்ம யோகம் ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப நான் வந்து ஒரு ஞான யோகியா மாறலாமா கர்ம யோகியா மாறலாமா அப்படிங்கிற ஒரு ரெண்டு விதமான விஷயத்துக்குள்ள நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான விடை கிடைக்கும். ஆனா இந்த சரியான விடை எப்படி முடியும் தெரியுமா? ரெண்டும் ஒன்றே அப்படிங்கிற இடத்துல முடிஞ்சா மட்டும்தான் நீங்க ஒன்னஸ்குள்ள வர முடியும். இது நிறைய பேருக்கு புரியாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஞான யோகம் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஞான பாதையில போனவங்க கர்ம யோகத்தை விட்டுடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் சும்மா வெட்டி வேலைங்க, ஞானி ஆயிட்டு சாமியார உட்காந்து என்ன பண்ண சொல்றீங்க, நான் இந்த உலகத்துக்கு உபகாரமா ஏதாவது வாழ்ந்துட்டு உடம்பு விட்டுட்டு போறேன், ஆகவே நான் கர்ம யோகத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கர்ம யோகத்துக்குள்ள வந்து கர்ம வினைகளை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இருவேறு பிரிவினர்கள் இந்த மனித உலகத்துல இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இருவருக்குமே ஞானம்ங்கிறது என்ன கர்மம்ங்கிறது என்னங்கிறது தெரியலங்கிறது தான் விஷயமே. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அழகா சொல்றாரு, இரண்டு பாதைகள் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று வந்து ஞான யோகேன சாங்கியானா கர்ம யோகேன யோகினா. அப்ப இங்க ஞான யோகமும் கர்ம யோகமும் நான் கொடுத்திருக்கின்றேன். அதுல எப்படி இருக்கிறான், இறை சிந்தனையிலேயே நாட்டம் கொண்டவன் ஞானவான், உலக விவகாரங்களிலேயே நாட்டம் கொண்டவன் கர்மவான். அப்ப இங்க ஞானவான் கர்மவான் என்று இருவர் இருக்கிறார்கள். இரண்டு விதமான மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் என்று இந்த மூன்றாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகம் இதை வெளிப்படுத்துது. அப்ப இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா இங்க என்ன தெரியுமா உண்மையிலேயே இருக்கு, செயலில் செயலற்ற தன்மை. இங்க ஒரு செயல் செய்வான், ஆனா அந்த செயல்ல செயல் செய்ததற்கான அடையாளமே இருக்காது. செயலில் செயலற்ற தன்மை அப்படிங்கிறது தான் இங்க ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எப்படி விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னா, இங்க கர்மா வேற கர்ம யோகம் வேற அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்துறாரு. இங்க எப்படி தெளிவுபடுத்த விரும்புறாருன்னா, இப்ப நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா அதுக்கு பேர் வந்து கர்மா. அதுல நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இங்க நான் செய்கின்றேங்கிற ஈகோவுல உங்களுடைய புலன்களையும் வைத்துக்கொண்டு உங்களுடைய மனதையும் வைத்துக்கொண்டு அந்த காரியத்தை நீங்க செய்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த காரியத்தினால வருகின்ற சாதக பாதகங்களுக்கு நீங்களே பொறுப்பாளி. இதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு பேரு கர்மா. அப்ப கர்மானா செயல். அப்ப செயல்னு ஒண்ணு இருந்தா செயல் விளைவுன்னு ஒண்ணு இருக்கும்ல, செயல் மட்டும்தான் இருக்குமா? செயல் இருந்தா அது செயலுடைய விளைவு ஒண்ணு வேணும், இல்லைன்னா அது செயல் செய்ய வேண்டியது இல்லை. யாருமே ஒருத்தர் ஒரு செயல் செய்யறான்னா அந்த செயலுக்கு உண்டான பலன் இருக்கணும். பலன் இல்லாம யாராவது ஒருத்தர் செயல் செய்வானா? இப்ப வேலைக்கே ஒருத்தர் போறான், அந்த வேலைக்கு போறதனுடைய பலன் என்ன? மாத சம்பளம். அப்ப அந்த மாசம் பூரா அவன் வேலைக்கு போறான், அந்த மாதத்தினுடைய இறுதியில அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை வாங்குவதற்காக, அதை வைத்து அவன் உலகத்துல வாழ்வதற்காக அந்த வேலையை அவன் தேர்ந்தெடுத்துக்கிறான், அந்த வேலைக்கு அவன் போறான். அப்ப அந்த வேலையில செய்கின்ற செயல்னால ஒரு விளைவு இருக்கு இல்லையா, அந்த விளைவு வந்து எப்படி மாறுது அவனுக்கு? மணியா கன்வெர்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும், செயல் வேற பணம் வேற, ஆனா அந்த செயல்னால்தான் பணம் கிடைச்சிருக்கு. அப்ப எப்படிங்க செயல் வந்து மணியா கன்வெர்ட் ஆச்சு? இதுதான் சூட்சமம். அப்ப இந்த சூட்சமத்தை யார் பிடிச்சுக்கிறானோ அவன் இந்த உலகத்துல புத்திசாலியா வாழ்வான், இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ்வான், உபயோகமா வாழ்வான். இது தெரியாதவன் இது பெருசு அது சிறுசுன்ட்டு இப்படியே இருமைகளை சிக்கிக்கிட்டு வெட்டியா வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பான், அவன் வெற்றி அடைய முடியாது. அதனால கர்மா அப்படிங்கிறது இங்கு நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அகங்கார மமகார நிலையில ஒருத்தன் செய்கின்ற செயல்களுக்கான பலாபலன்களை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து ஒருவனும் தப்பிக்கவே முடியாது. அது கர்ம பலன். அந்த கர்ம பல தாதாவாக யார் இருக்கிறா? ஈஸ்வரனே இருக்கிறான். அப்ப அந்த ஈஸ்வரனே அதுக்குண்டான பலாபலன்களை அவனுக்கு கொடுக்குறான். அதை தான் அவன் அனுபவிக்கிறான். ஒவ்வொருத்தரும் தான் செய்கின்ற செயல் விளைவுகளுக்கான பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அனுபவிக்கிறார்கள்? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். முன்னாடி என்ன செஞ்சனோ அதனுடைய பலனை பின்னாடினு அனுபவிச்சு ஆகணும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 தேங்காய் மரம் வீட்டுக்கு முன்னாடி நட்டேன், இப்ப 10 வருஷம் கழிச்சு எனக்கு அது தேங்காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது நன்மையை கொடுக்குதுங்கிறத நான் எப்படி பாக்குறேன்? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பின்னாடி தேங்காய் கொடுக்கணும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த விஷயத்த நான் செஞ்சேன். ஆனா அது 10 வருஷம் கழிச்சு எனக்கு தேங்காய்களை கொடுத்துட்டே இருக்கிறது எனக்கு ஒரு நன்மையான விஷயமா இருக்கு இல்லையா? அப்ப நான் செஞ்ச அந்த நல்ல காரியம் 2 தேங்காய் மரத்தை வச்சது எனக்கு இன்றைக்கு தேங்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கு. தேங்காய் ரேட் எவ்வளவு அதிகமானாலும் எனக்கு கவலை இல்லை, எங்க வீட்டுல தேங்காய் கிடைச்சிட்டே இருக்கு. அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ஒரு மனிதன் இடத்துல உண்டாகிறது காரணம் என்ன? அவன் செய்த நற்செயல். அது மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தப்பான செயலை செய்திருக்கிறேன் அப்படின்னா அது இப்ப நான் அனுபவிக்க வேண்டி வந்தா அனுபவிச்சுதான் ஆகணும், தப்பிக்க முடியாது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அந்த தப்பான செயல் வந்தா ஏத்துக்க மாட்டேங்கிறோம், ஆனா நமக்கு நல்லது வந்தா ஏத்துக்கிறோம். அப்ப நல்லது வந்தா மட்டும் நான் பெருமை அடிச்சுக்கிறோம். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தேங்காய் மரம் வச்சதுனால இன்னைக்கு நான் தேங்காய் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறோம். அதுவே இப்ப நமக்கு கஷ்டங்கள் வருது, நிறைய சிரமங்கள் அனுபவிக்கிறோம், தண்டனைகள் அனுபவிக்கிறோம், இதற்கு என்ன காரணம்? நான் முன்னாடி செஞ்ச பாவம் அப்படிங்கறத ஏத்துக்க மாட்டேங்குது மனசு. அப்ப இங்கதான் நம்ம விழிச்சுக்கிறோம். இங்க என்ன விழிச்சுக்கணும்னா, நான் ஏன் இப்ப கஷ்டப்படுறேன், நான் ஏன் இப்ப வாழ்க்கையில சிரமங்கள் அனுபவிக்கிறேன், துயரங்கள் அனுபவிக்கிறேன் அப்படின்னா, அது நான் முன் செய்த வினை, முன் செய்த செயல், முன் செய்த கர்மா, அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. ஆகவே இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். ஆகவே நான் 2 பாதைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றேன், அதிலே ஒரு பாதத்தை கர்ம யோகமாக மாத்திக்கோ. அப்படி மாத்திக்கிட்டனா நீ கர்ம யோகி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குற. நீ வந்து சாதாரண மனிதனா வாழ்ற வரைக்கும் நீ கர்மாவில சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருப்பப்பா. நீ எப்போ என்னுடைய செயலாக இதை நீ பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்ப அது கர்ம யோகமாக மாறும். அந்த கர்ம யோகத்தினால நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் கர்ம யோகிங்கிற நிலையில உன்னை உயர்த்தும். ஆகவே நீ வந்து உண்மையிலேயே கர்ம யோகியா இரு அப்படிங்கிறது இங்க சொல்லி புரிய வைக்க பாக்குறார். அதே மாதிரிதான் ஞானமும், இங்க ஞானமும் கர்மமும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க நமக்கு உபதேசம் கொடுத்து அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேரு ஞானம், தெரியலன்னா அதுக்கு பேரு அஜ்ஞானம். அவ்வளவுதான் இது செய்யும். இங்க ஞானம்னா என்ன? எங்க மேல இருந்து தப்புன்னு விடுமா? ஞானம் கையில கேட்ச் பிடிச்சுக்கிறதுக்கு நம்முடைய மைண்டினுடைய புரிதல் தான் ஞானம். அப்ப இங்க ஞானம்ங்கிறது நான் எப்படிப்பட்டவன், நான் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அறியாமை என்ன, என்னுடைய அறிவு என்ன அப்படிங்கிறத விசாரித்து விவேகத்தினால விழித்து கொண்டவன் ஞானி. இது புரியாம அப்படியே மனம் போன போக்குல வாழ்றவன் அஜ்ஞானி. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இதை நம்ம இங்க பார்க்கும்போது இங்க அருமையான 2 விஷயங்களை இங்க சுட்டிக்காட்டி, யார் ஒருவன் இதை சரியாக புரிந்து கொண்டு செயலில் செயலற்ற தன்மை எனும் கர்ம யோகத்தில் காரியங்களை செய்து கொண்டு இந்த உலகத்துக்கு உபயோகமாக உபகாரமாக வாழுகின்ற உத்தம ஞானியே இங்கு உலகத்தில் கர்மா காரியங்களில் ஈடுபட்டிருக்கின்றவர்களை விட மேலானவர்கள் என்று இங்க சுட்டிக்காட்டுறார். அது அடுத்த ஒரு இதே பகவத்கீதையினுடைய அடுத்த ஸ்லோகம் இது அருமையா புரிய வைக்குது. அந்த ஸ்லோகத்தையும் பார்க்கலாம். அது என்ன சொல்லுங்கன்னா, ந கர்மணா மனாரம்பா நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நச்ச சந்நியசனா தேவ சித்திம் சமதி கச்சதி. இது வந்து அதே 3வது அத்தியாயத்தினுடைய அடுத்த ஸ்லோகம், 4வது ஸ்லோகம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் செய்கின்ற செயல்களில் இருந்து அல்லது வேலைகளில் இருந்து விலகி இருப்பதன் மூலம் மட்டுமே அவன் துறவு பூண்டுவதாக ஆகிவிடாது. அப்படிப்பட்டவன் கர்ம வினைகளில் இருந்து விடுதலை பெற்று விட்டதாக நினைக்க முடியாது. ஏனென்றால் அவர்களது அறியாமையினால் உடல் அளவில் வேலை செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு வெளியே உடைகளை மட்டும் மாற்றி காவி உடைகளாக அணிந்து கொண்டு உள்ளத்திலே மாற்றத்தை உண்டாக்காமல் மாறாக உலகப்பற்றுகளை விட முடியாமல் இருக்கின்ற போலி கபடதாரிகள் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இது போன்று புறத்திலே துறக்கின்ற துறப்பினால் அந்த தூய அறிவின் பரிபூரணத்தை அடைய முடியாது என்று இந்த பாடலிலே இந்த ஸ்லோகத்திலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தெளிவுபடுத்துகிறார். நான் கர்மனா மனாரம்பா நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நச்ச சன்ய சனாதேவ சித்தின் சமதி கச்சு. ஆக இங்க வெளி விஷயங்களை துறந்துட்டேன், எனக்கு இந்த உலகமே உண்மையில் இல்லை, இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, நான் பற்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் உடைகளை மட்டும் ஒருவன் மாற்றிக்கொள்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பற்று விட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் காவி உடையை அணிஞ்சுக்கிறான், கசாயம் தரித்துக் கொள்கிறான், சாமியாராக மாறிவிடுகிறான். அவன் உலக வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்களா? முடியாது. ஏன் முடியாது? நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளத்துல ஆசைகளை விட முடியாது. ஏன் விட முடியாதுன்னா, பசி வந்துடும், கொஞ்ச நேரத்துல பசிக்கும், அப்ப உடனே பிச்சாந்தேகின்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுக்கணும். அந்த பிச்சை எடுக்கிறது செயலா செயலற்ற தன்மையா? அது செயல். சரி, ஏன்பா பிச்சை எடுக்கிற? பசிக்குதுங்க. ஏன்பா பசிக்குது? உடம்பு இருக்குதுங்க. சரி, அப்ப உடம்பு இருக்குது, பிச்சை எடுக்கிற, சாப்பிடுற. அப்ப இதே உடம்பை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு வேற காரியம் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதுங்க, நான் சாமியாராயிட்டேன். அப்பதான் இங்க புரிதல் இல்லை. ஏன், ஞானம்னா என்ன, கர்மம்னா என்னன்னு தெரியல. அப்ப இது மாதிரி இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட கபடதாரிகளாக இந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, திருவண்ணாமலையில கூட்டம் கூட்டமா இருக்காங்க. திருவண்ணாமலை போயிட்டீங்கன்னா ஏகப்பட்ட சாமியார்களை பார்க்கலாம். என்ன காரணம்? அதாவது இந்த உடைகளை மாற்றிக்கொண்டதுனால நான் துறவு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன், தேர்ந்தெடுத்து விட்டேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில உள்ளத்துல அவங்களால எதையுமே துறக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க சாமியார்கள்லாம் மாறி அங்க உட்காந்து இருக்கிறவங்க எங்கெங்க நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னு தேடுறாங்களா இல்லையா? நீங்க திருவண்ணாமலை போய் சாமியார்களுடைய கூட்டத்தை கவனிச்சிங்கன்னா, திடீர்னு ஒரு வண்டியில வருவாங்க, சாப்பாடு கொண்டு வருவாங்க. அங்க வந்து நல்லா அறுசுவையான சாப்பாடு, அப்படியே ஒரு வெஜிடபிள் பிரியாணி அப்படியே மணக்குது, அப்படியே கொண்டு வந்து அந்த வாச அப்படியே மூக்க தொலைக்குதுன்னு உடனே எல்லாம் கூட்டமா பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடி வருவாங்க. சாமியாருங்க பூரா அங்க ஓடி வந்து எல்லாம் எனக்கு போடுங்க எனக்கு போடுங்கன்ட்டு கியூல் நின்று வாங்கி அந்த வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடறதுக்கு துடிப்பாங்க. அப்ப இது என்ன, பற்றற்ற நிலையா? இது பற்றற்ற நிலை இல்லைங்கிறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஏன்னா இதெல்லாம் புரிதல் இல்லை. எது பற்றற்ற நிலைங்கிறது, உடை மாற்றுவதில் இல்லை, உள்ளத்தை துறப்பது. இங்க உலகம்ங்கிற ஒரு விஷயம் உண்மையில் இல்லை, ஆனா இந்த உடலும் மனசும் வந்து விட்டது. ஏன், அது ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டிருக்கு அவனுடைய காரியத்துக்காக. அப்ப ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட இந்த உடலையும் மனதையும் கொண்டு ஈஸ்வர நியதிக்குள்ள ஒருவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தானால் அவன் கர்ம யோகி. அது தெரியாமல் இந்த உடலும் மனதும் என்னுடையது என்று தனக்கான விசய சுகங்களில சிக்கிக்கொண்டு இந்த சாமியார் வேஷம் போட்டா நான் பெரிய ஆளு, சாமியார் வேஷம் போடாதவன் சிறிய ஆளு அப்படின்னு மனசு வந்து இருமைகள்ல சிக்கி அதே உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற கர்ம வினைகள் இருந்து அவர்கள் தப்பிக்கவே முடியாது. அப்ப இங்க வந்து இத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தெளிவுபடுத்துறாரு. இங்க ஞானம்ங்கிறது என்னன்னா, நீங்க கர்மாவை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ஞானி, கர்மாவை சரியா புரிஞ்சிக்காம நீ சன்னியாசத்தை மேற்கொண்டீங்கன்னா நீ அஜ்ஞானி அப்படிங்கறத ஆழமாக இங்க பகவத்கீதை உபதேசிக்குது. இது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ உலகத்தை துறந்தா அது துறவு, வீட்டுல மனைவி குழந்தைகளை துறந்துட்டா அது துறவு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல துறவை பாக்குறாங்களே தவிர, இந்த உலகம்ங்கிறது எப்படிப்பட்டது, இந்த உலகம் என்னுடைய அனுபவத்துக்கு எப்படி இருக்கிறது, உண்மையாகவே இந்த உலகத்தை நான் எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிற தெளிவை அடையாம, ஞானத்தை அடையாம இந்த உலகத்தை துறந்து விட்டு அவர்கள் உண்மையிலேயே துறவு வாழ்க்கையை வாழ முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில உடலும் மனசும் இருக்கிற வரைக்கும் போராடி ஆக வேண்டும். உணவுக்காக அந்த தட்டை எடுத்துட்டு வீதி வீதியா போய்தான் ஆகணும், பிச்சை எடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்ட உடனே ஓகே தூக்கம் வருது அப்படின்னு படுத்துடுறாங்க, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துல வயிற்ற கலக்கும், அப்புறம் டாய்லெட் போகணும், அப்புறம் அது தண்ணி வேணும், அப்ப தண்ணி எங்க இருக்குன்னு தேடணும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் செயல் தானே. அப்ப இதுக்காக உன்னுடைய தேவைக்காக நீ ஒண்ணு உள்ள தள்ளுவ, ஒன்னு இன்புட் கொடுப்ப, ஒன்னு அவுட்புட் எடுப்ப, அந்த இன்புட் அவுட்புட்டுக்கு நீயா விருப்பப்பட்டு இந்த காரியத்தை செய்வ, இது செயல் இல்லை, செயல் இல்லை என்று நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் சமுதாயத்துக்கு சேவை செய்யும் சொன்னா அது செயலுங்க, அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா, அப்ப நீ எது கர்மா எது கர்மம் இல்லாத ஞானம் என்று நினைக்கிறாய் அப்படின்னு நீங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கேட்கிறாரு. நான் கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க வந்து என்ன தப்பா எடுத்துக்கூடாது, என்னடா அப்ப சாமியார் எல்லாம் மோசம் சொல்றீங்களான்னா, இங்க சாமியாரா எதுக்கு ஆகணும், எது என்ன அவசியம் இருக்கு? எங்க வேணா இருக்கலாம், சாமியார் ஆகிறவனுக்கு துறவுங்கிறது மனதுல திறந்துட்டீங்கன்னா நீங்க சந்தை கடைகளும் இருக்கலாம், ஸ்டாக் கடைகளும் இருக்கலாம், நீங்க இமயமலை அடிவாரத்துல இருக்கலாம். ஏன்னா இங்க எல்லாமே ஒண்ணுதான். மனசுல துறவு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இமயமலையில இருந்தாலும் அதே அமைதி இருக்கும். நீங்க பயங்கரமான மார்க்கெட் அப்படியே கூட்டம் ஜனங்க சத்தம் அப்படியே காதை தொலைக்கும், அங்க போய் நீங்க உட்காந்தாலும் அமைதி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சலனம் கிடைக்காது, மனசுல வந்து சலனம் இருக்காது, சத்தம் எல்லாம் உங்களை பாதிக்கவே பாதிக்காது, சைலன்ஸும் உங்களை பாதிக்காது. இதுவே வந்து ஒரு சராசரி மனிதன் சைலன்ஸ்ல போய் நான் வந்து இமயமலைக்கு போறேன் அப்படின்ட்டு போய் வீட்டை திறந்துட்டு போய் இமயமலையில உட்காரான்னு வச்சுக்கோங்க, அவன் எத்தனை நாள் சைலன்ஸ்ல இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமா 2 நாள் 3 நாள் சைலன்ஸ்ல இருப்பான். அப்புறம் என்ன சொல்லுவான், என்னோட 3 நாள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான், ஒன்றும் முடியல, போர் அடிக்குது, எவ்வளவு நேரம் தான் இந்த அமைதியை அனுபவிக்கிறது, கொஞ்சம் ஊருக்குள்ள அப்படியே போய் பார்த்துட்டு வருவான், அப்படியே ஏதாவது சாப்பிட்டு வருவான் அப்படின்ட்டு கிளம்பி இமாலயாவில் கீழே ஊருக்குள்ள வருவான். வந்து அப்படியே ஊருக்குள்ள அது இது இப்போ எங்கே பண்டாரா போடுறாங்க சாப்பாடு போடுறாங்கன்னு அப்படியே போய் சாப்பிடுவான். நல்லா இருக்கு சாப்பாடு, இங்கே கம்மன் செட்டில் ஆகிடலாம், ஏன் போய் அங்கே மேலே உட்காந்துக்கிட்டு, எங்கிருந்தா என்ன அமைதி தானே அப்படின்ட்டு அப்புறம் அங்கேயே உட்காந்து நேர நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அப்படியே அந்த கடைவீதியை சுற்றி பார்ப்பான். அப்புறம் வந்து அவன் எதையோ வாங்குறது இவன் பார்ப்பான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணும், சரி இங்கேயே ஒரு சின்ன உத்ராட்சை வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உத்ராட்சை தயார் பண்ணுறவங்கிட்ட இருந்து உத்ராட்சத்தை வாங்கிட்டு அப்படியே கை நிறைய உத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு உத்ராட்சை வேணுமானு அப்படியே கேட்டுட்டு சுற்றி வந்தான்னா அதில் காசும் வந்துடும். அப்புறம் என்ன, அவன் சம்சாரி தானே சன்னியாசி எங்க, இது மாதிரி தான் நிறைய பேர் இமாலயாவில் இருக்காங்க. அப்போ இது மாதிரி வந்து வந்து துறந்துட்டு குடும்பத்தில் மனைவி குழந்தைகளை காப்பாற்ற முடியாம அங்கே போய் நான் சன்னியாசி ஆறேன்ட்டு இமயமலையில் உட்காந்துக்கிட்டு அங்கே உத்ராட்சை வியாபாரம் பண்ணுறதில்ல இங்கே சன்னியாசி. ஆனால் அவங்க சொல்லிக்குவாங்க, நான் உத்ராட்சம் தானே விற்கிறேன் அது நல்லது தானே, நான் என்ன பாசி மணி ஊசி மணியாக விற்கிறேன் அதானே கெட்டது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் பாசி ஊசி மணி விற்கிறதும் உத்ராட்சம் விற்கிறதும் வித்தியாசப்படுத்துறது என்ன, மனசு தானே. இப்போ நான் பாசி மணி ஊசி மணி வந்து நான் கழுத்தில் போட்டால் அது நல்லா இல்லை, ஆனால் உத்ராட்சம் போட்டால் சூப்பராக இருக்கு. அது எது நினைக்குது, மைண்டு தான் நினைக்குது. இங்க உத்ராஜம் போட்டா சூப்பர், பாசி மணி போட்டா மோசம் அப்படிங்கிற அந்த டியாலிட்டி வந்து மைண்டினுடைய தாட் தானே தவிர, அதனால ஏதாவது வித்தியாசம் வந்துருப்போதா? இறைவன் வந்து அதனால ஆஹா நீ உத்ராஜம் போட்ட, நீ தான் எனக்கு உண்மையான பக்தன், அவன் ஊசி மணி போட்டுக்கிட்டு இருக்கான் பாசி மணி போட்டிருக்கான் அவன் படுபாவி அப்படின்னு இறைவன் சொன்னாரா? என்னைக்காவது இறைவன் தோன்றி இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவனை பார்த்து நீ வந்து காவி போட கட்டிட்ட, நீ தான் கடவுளுக்கு ரொம்ப நெருங்கிட்ட, அவன் வெள்ளை வேட்டி கட்டிட்டு இருக்கான் அவன் தூரத்துல இருக்கான் அப்படின்னு கடவுள் சொன்னாரா? அல்லது கழுத்துல போட்டுட்டு இருக்கிற ஊசி மணியை பார்த்துட்டு உத்ராட்ச மாலையை பார்த்துட்டு உத்ராட்ச மாலை போட்டவன் உயர்ந்தவன் என்று என்றைக்காவது கடவுள் சொல்லி இருக்கிறாரான்னா, கடவுள் அப்படி சொல்லவே கிடையாது. கடவுள் வந்து இது உயர்ந்தது தாழ்ந்தது என்று பார்க்கவே மாட்டார். அப்படி பார்த்தா அவர் கடவுளே கிடையாது. எந்த கடவுள் வந்து உத்ராட்ச கொட்டை போட்டவன் எனக்கு உத்தம, ஊசி மணி பாசி மணி போட்டிருக்கிறவன் எனக்கு ஆகாதுன்னு சொல்றாரோ அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அவர் கடவுளாக இருக்க முடியாதுங்கிறதா சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் என்பவன் இருமையற்றவன், அவனிடத்துல இங்க உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது, அவனுக்கு எல்லாம் சமம். அவன் பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், உள்ள தூய்மை மட்டும்தான் அவனுக்கு தேவை. ஏன்னா அந்த உள்ளம் தூய்மையா இருந்தா அவன் அங்க குடிகொள்ளுவான், உள்ளம் தூய்மையா இல்லைன்னா கடவுளுடைய இருப்பிடம் அது கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து தூய்மையானவன். அப்ப அந்த உள்ள தூய்மைங்கிற நிலை என்னன்னா அந்த தூய்மையோடு கலக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. தூய்மையும் தூய்மையும் அங்க ஒன்றாகிற நிலை, அங்க வந்து இருமைகளே இல்லை, ஒரே விஷயம் மட்டும் இருக்கு. அது புனிதமான நிலையில அந்த தூய்மையில அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்கிற ஒரு அற்புதமான நிலைப்பாட்டை இங்க சாஸ்திரம் சொல்லி, அந்த நிலையை அடைவதற்கு தான் இங்க மனிதர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியினுடைய நோக்கம் வந்து இந்த உலகத்துக்கு உபயோகமா இருக்கணும், உபகாரமா இருக்கணும். ஆனா அந்த உடலும் மனசும் அந்த ஈஸ்வரனுடைய கருவிகள் என்ற அடிப்படையில அந்த காரியங்கள் நடைபெறும் பொழுது அதற்கு பெயர் வந்து கர்ம யோகம் என்றும், நான் செய்கின்றேன் என்ற அகங்காரம் அமகாரத்துல ஒருவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு பெயர் கர்மா என்றும் தெளிவுபடுத்துறார். அப்ப அந்த அடிப்படையில இங்க வந்து இந்த கர்மனான்னா என்ன அப்படிங்கறத சொல்றாரு இந்த மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நான்காவது பாடல்ல. எது உண்மையிலே சந்நியாசம், எது உண்மையிலே கர்மம், இங்க கர்ம யோகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்களை நமக்கு இங்க புரிய வச்சு இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக புரிந்து கொண்டு அதை பற்றில்லாமல் ஈஸ்வர காரியமாக செய்யும் போது அது கர்ம யோகம். அதுவே ஒருவன் அவனாக விருப்பம் கொண்டு அவனது உடலையும் மனதையும் கொண்டு செய்கின்ற செயல் விளைவுகள் எல்லாம் கர்மா என்று இங்க இரண்டுக்குமான விளக்கத்தை கொடுத்து விடுகிறார். அப்ப ஒருத்தன் தன்னுடைய இச்சையின் காரணமாக ஒரு காரியத்தை செய்கின்றான்னா அதுக்கு பேரு கர்மா. அனிச்சையாக அவனிடத்துல ஒரு காரியம் வெளிப்படுகின்றது அப்படின்னா அதுக்கு பேரு கர்ம யோகம். அப்ப அனிச்சை இச்சை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல என்ன இங்க நமக்கு புரிதல் இருக்கும்னா, இச்சை அப்படின்னா என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில அந்த நான் செயலை செய்யறேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் அதை செய்கிறேன். ஆகவே அது என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்கின்ற செயலாக இருக்கிறதுனால அதனுடைய சாதக பாதகங்களுக்கு முழு பொறுப்பு என்னுடையது, வேற யாருக்கும் அதை கொடுக்க முடியாது. காரணம் என்ன, தீதும் நன்றும் பிறர் தர வாரம், என்னுடைய விருப்பத்தில் நான் செஞ்ச அந்த செயலுக்கான பலாபலன்கள் தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பு நான் மட்டுமே அப்படிங்கிறத இங்க யார் உணர்றானோ அவன் ஞானி. அந்த ஞானி என்ன பண்ணுவான், ஓ இது வந்து நான் அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இந்த செயல் விளைவெல்லாம் செஞ்சேன், அதனுடைய பலாபலன்கள்ல இப்ப நான் நன்மையாகவும் அனுபவிக்கிறேன் தீமையாக அனுபவிக்கிறேன், அப்ப எனக்கு இந்த நன்மையும் வேண்டாம் தீமையும் வேண்டாம், எனக்கு இறைவன் தான் வேணும் அப்படின்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான், முழுமையாக தன்னை அந்த ஈஸ்வரன் இடத்துல ஒப்படைப்பான். இறைவா நீ தான் இந்த உடம்பையும் மனசையும் கருவியா வச்சுக்கிட்டு நீ இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்க, அப்ப இந்த உலகத்தினுடைய படைப்புகள் எல்லாம் உன்னுடைய உபயோகத்துக்காக நீ கொடுத்துருக்க, ஆகவே இங்க நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, இந்த உடலும் மனதும் உனக்கே சமர்ப்பணம், நீ வச்சுக்கோ, உனக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி இந்த உடம்பை வச்சு பயன்படுத்திக்கோ, இந்த மனசை வச்சு பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு எப்பொழுது பூரணமா இறைவனிடத்திலே சரணாகதி அடைகிறானோ அவனுடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்கின்றான். அப்ப அந்த ஈஸ்வரனுடைய வாழ்க்கையில அவன் செய்கின்ற செயல்கள் அப்பொழுதும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் வாழ்கின்றான் அப்படின்னா ஈஸ்வரன் சும்மா இருக்க மாட்டான், ஈஸ்வரனே ஒரு செயல் செய்கின்றவன் தான். என்ன செயல் செய்கிறான் ஈஸ்வரன்? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் புரிகின்றான். அவன் சும்மா இல்லை ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்பவன் பரமனின் ஆற்றல், பிரம்மத்தினுடைய சக்தி. அதை வந்து நம்ம சைவ சித்தாந்தம் வந்து அம்பாலா பார்க்குது, சிவபெருமான வந்து பிரம்மமா பார்க்குது. அப்ப பிரம்மத்தினமிருந்து வெளிப்பட்ட சக்தி தான் இங்க இந்த உலகமா இயங்குது. இதுல படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்கள் நடக்குது. ஆனா அந்த முத்தொழிலுக்கும் கருவியாக இந்த உடலும் மனசும் இருந்தா உங்க மூலமாகவே இந்த உலகத்திலே நிறைய விஷயங்கள் படைக்கப்படும், உங்க மூலமாகவே இந்த உலகத்திலே நிறைய விஷயங்கள் அனுபவிக்கப்படும், உங்க மூலமாகவே இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் அளிக்கப்படும். ஆனால் கர்த்தா போக்தாங்கிறது நீங்க கிடையாது, இங்கு நான் செய்கின்றேன், இது என்னுடைய செயல், இது என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் இருக்காது. அந்த நிலையில் செய்கின்ற செயல் விளைவுகள் எல்லாம் யாருக்கு போய் சேரும்? ஈஸ்வரனுக்கு போய் சேரும். ஏன்னா அவனுடைய கருவியாக இந்த உடலும் மனமும் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய செயலினுடைய பலாபலன்கள், விளைவுகள் அவனுக்கே உரித்தானது என்று அங்கு சமர்ப்பணம் செய்யும் போது அது அவனுக்கு தான் போகமே தவிர இந்த உடலுக்கோ மனசுக்கோ வராது இல்லையா? அப்ப எங்கிருந்து கர்மா இருக்கு? அப்போ ஞானி வாழும் போதே கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு விடுகின்றான். ஆனால் அஜ்ஞானினால விடுபட முடிவதில்லை. ஏன்? ஞானம் இல்லை. ஞானம் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? நான் செய்கின்றேங்கிற ஈகோவில் செஞ்சு செஞ்சு அந்த செயல் விளைவுக்கான பலாபலன்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். யார் ஒருவனுக்கு ஞானம் இருக்கிறதோ அவனும் செயல் செய்வான், ஆனால் அந்த செயல் விளைவுகள் அவனை சாராது. அந்த செயல் விளைவுகள் எல்லாம் அந்த ஈஸ்வரனையே சாரும். ஆகவே அதனுடைய சாதக பாதகங்கள் அவனுக்கே உரித்தானது, எனக்கல்ல, இந்த உடலுக்கும் மனசுக்கும் கிடையாது. அது அவனுடைய கருவிகள் என்ற நிலையிலே இங்கு காரியம் ஆற்றப்படும் போது இந்த காரியத்துக்கு பெயர் கர்ம யோகம் அப்படின்னு இங்கு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்ப நெருப்பு வந்து புகையால் மூடப்படுவது போலவும், கண்ணாடிகள் தூசியால் மூடப்படுவது போலவும், ஆசை ஒருவனின் அறிவை மறைத்து புத்தியை அவ்வாறு இழுத்து செல்கிறது, அவனை மனம் போன போக்கிலே திசை மாற்றி இழுத்து செல்கிறது. அதுக்கு என்ன காரணம்? ஆசைதான். அதாவது இது என்னுடையது எனதுங்கிற அபிமானம் எப்போ ஒருத்தனுக்கு வந்துடுதோ, இந்த உடல் என்னுடையதுங்கிற அபிமானமோ, இந்த மனசு நான் அப்படிங்கிற அபிமானமோ ஒருத்தன இடத்துல வந்து விட்டா அது ஒரு பற்றா உண்டான பிறகு அந்த பற்றுகள் என்ன ஆகுது? அதனுடைய ஆசைகளாக வெளிப்பட்டு ஆரம்பிச்சு இங்க உலக விவகாரங்களுக்கு நான் எனதுங்கிற அபிமானத்துல, அகங்காரம் அமகாரத்துல சிக்கி கொண்டு செய்கின்ற செயல் விளைவுகளான பலாபலன்களை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும், அவர்கள் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை இங்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் மூலமா புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணர் சொல்லும் போது அர்ஜுனிடம், பாவத்தின் உருவகமான இந்த ஆசை என்ற எதிரியை கொன்றுவிடு, அவரது புலன்கள், மனம் மற்றும் புத்தியை கட்டுக்குள் கொண்டு வருமாறு இங்கு அறிவுரை வழங்குவதுதான் அடுத்த மந்திரம். அதாவது இதே அத்தியாயம் 3ல் 5வது மந்திரம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நஹி கச்சி சனமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருது காரியத்தே ஹவச கர்மா சர்வக பிரகிருதி ஜெயர்குணை. இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 5வது பாடல் என்ன சொல்லி புரிய வைக்குது அப்படின்னா, ஒரு கணம் கூட யாரும் செயல்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது, ஒரு வினாடி கூட ஒருத்தர் நான் செயலே செய்யாம இருக்கிறேன்னு சொல்லவே முடியாதுங்குது. உண்மையில் அனைத்து உயிரினங்களும் இந்த ஜட இயற்கையில் 3 குணங்களுக்குள்ளே பிறந்து அந்த குண நியதிகளுக்குள்ளே உட்பட்டு விதவிதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கும். இதை தவிர்க்கவே முடியாது. ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர நியதியிலே, ஈஸ்வர கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டுகளிலிருந்து யாரும் விடுபடவே முடியாது. அப்ப செயல் என்பது தொழில் சார்ந்த வேலையை மட்டுமே குறிக்கும் என்றும், அது உண்பது, குடிப்பது, உறங்குவது, விழிப்பது, சிந்திப்பது போன்ற அன்றாட செயல்கள் மட்டும் அல்ல. ஆனால் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, அதுதான் செயல்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த செயல்களை விட்டுவிட்டால் நான் துறவி என்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அப்போ தாங்கள் இத்தகைய தொழில்களை துறக்கும் போது அவர்கள் செயல்களை செய்யவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், உடல், மனம் மற்றும் நாக்கால் செய்யப்படுகின்ற அனைத்து செயல்களையும் செயல்களாகவே கருதுகிறார் அப்படின்னு இந்த மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகம் அருமையா புரிய வைக்குது. ஏன்னா நீங்க துறவரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு போயிட்டு விதவிதமான உணவுகளை உண்பதும் உறங்குவதும் மலஜலம் கழிப்பதும் செயல் அல்ல என்று சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்கு சுட்டி காட்டி இங்கு இதை பற்றிய விவரமான விஷயங்களை இன்னும் சொல்லி இங்கு உண்மையா நம்முடைய மூன்றாவது கண் எப்படி விழிக்க வேண்டும் என்ற விரிவான விளக்கங்களை இனி வருகின்ற பகுதிகளிலே பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.